தந்தை மகன் தூயாவியாரின் பெயராமி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் இறை ஆசிரியையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். இன்றைய நாளில் இறை வார்த்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தகைய நெறி கொண்டவர்களாய் வாழ்கிறோம் என்பதை அலசி பார்க்க நமக்கு அழைப்பு விடுகிறது. உலகத்தினுடைய போக்கு என்பது என்று அவ்வளவாய் மனம் மகிழ்கின்ற அளவிற்கும் பாராட்டும் விதத்தில் அமைவது இல்லை. ஆகவே இத்தகைய உலகிலிருந்து நம்மால் விலகி ஓட முடியாது. அதே சமயத்தில் இந்த உலகு காட்டும் தவறான பாதையிலிருந்து நம்மால் விலகி நிற்க முடியும். ஆகவே இறை வார்த்தை கொடுக்கும் அழைப்புக்கும் திறந்த மனதோடு செய்யமெடுத்து இத்திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்களை எண்ணி பார்த்தும் வானக தந்தையிடத்திலே மனம் பொருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். எலியா ஜெபித்தார், வானம் பொழிந்தது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை திருவசனங்கள் 41-46 வரை. அந்நாட்களில் எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்து சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய்ப்பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய் விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெருமழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், திருப்பாடல் 65. பல்லவி, உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினவளின் நாடு கரைமுடந்து ஓடியது. அதுதான் எங்களை நிரம்ப வெளிய செய்தது. அதன் படைசார்களில் தண்ணீர் நிறைந்தோடு அதன் கரையோர நிலங்களில் பரம்பளித்து பொன்மலையால் மிருதுவாக்கினே. அதன் வளமைக்கு ஆசி மலங்கினே.
புகழ்ந்த பாடுவது ஏற்புடையது.
ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றே. உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொள்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்ச நிலங்கள் செழுமை பொழிகின்றன. குன்றுங்கள் அக்களிப்பை இடைக்கச்சாய் அணிந்துள்ளன.
உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது.
நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல
நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20-26 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்றும் முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ தம் சகோதரியையோ முட்டாளி என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுதும் உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார், நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையசுவில் பிரியமானவர்களே, நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுப்பவை எது என கேட்டால் நம்மை சுற்றி இருப்பவைதான். நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய உறவுகள், நம்முடைய பள்ளி கல்லூரி வாழ்க்கை எல்லாவற்றையும் விட நம்மை சுற்றி இருக்கிற இந்த அழகான உலகம் நமக்கு அன்றாடம் பலவற்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் இந்த சமகாலத்தில் செய்தித்தாளையோ அல்லது வலைகளையோ காண நேர்ந்தால், நாம் படிக்கிற அல்லது பார்க்கிற செய்திகள் நமக்கு இன்று கொடுக்கிற ஒரு வகையான தாக்கம், இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் செய்தித்தாளில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வாசித்தேன். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை சார்ந்த மாணவிகள் அரசு பேருந்தில் மது அருந்தி கொண்டு பயணப்படுகிறார்கள். ஒரு பள்ளி கட்டிடத்தின் பின்புறத்திலே மாணவிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மிக அழகாக சந்தோஷத்தோடு ஏதோ ஒன்றை சாதிக்கிற உணர்விலே அவர்களெல்லாம் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்லூரியிலே உரையாடல் நடைபெறுகிறது. அப்பொழுது ஒரு தோழி இன்னொரு தோழிக்கு இப்படியாக சொல்லுகிறார், வருகிற பொழுது நல்ல ஒரு மதுபானத்தை வாங்கிட்டு வர, நல்லா ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்லி. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு வரை மேற்கோள் காட்டிய அத்துணை காரியங்களும் ஆண்கள் செய்கிறார்கள், இந்த சமூகம் கெட்டுப்போகிறது என சொல்லி நாம் குறைபட்டு கொண்டோம், பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு என சொல்லி. ஆனால் இன்றைய காலத்தில் ஆண்களுக்கு இணையாக எல்லா தவறுகளையும் பழகிக்கொள்ள பல பெண்கள் முனைப்பு காட்டுவதை நாம் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு பொறுப்பு தலைமை ஆசிரியரை இன்னொரு ஆசிரியர் இப்படியாக அழைப்பேசில் மிரட்டுகிறார், நீங்களாம் எனக்கு ஆளே கிடையாது, நான் ஒன்று போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரின் உரையாடல் அது. ஆசு இல்லாதவர், குறை இல்லாதவர் தான் ஆசிரியர் என சொல்லி படிக்கிறோமே, அப்படிப்பட்ட ஒருவர் தன் சக ஆசிரியரை தன்னை விட பொறுப்பிலே மேலிருக்கிற ஒருவரை இப்படியாக பேசுகிற பொழுது அவரிடத்தில் பாடம் கற்றுக்கொள்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்டதை கற்றுக்கொள்ளப் போகிறார்கள். தன்னுடைய தவறான உறவை தன்னுடைய பிள்ளை பார்த்து விட்டதால் எங்கே அந்த குழந்தை இந்த செய்தியை கணவனிடத்திலே சென்று சொல்லிவிடுவான் என சொல்லி அந்த குழந்தையை கொலை செய்கிற கருணை மனமில்லாத தாய்மார்களை இங்கு பார்க்கிறோம். 10-15 ஆண்டுகளாக இவன் என் வீட்டு ஊழியன் அல்ல, இவன் என் வீட்டில் ஒரு சொந்தக்காரன் போனன சொல்லி பார்த்து கொண்ட அந்த முதலாளியை, அந்த முதலாளியின் மனைவியை கொலை செய்து பண்ணை வீட்டில் அமர்ந்த நிலையிலேயே மண்ணை போட்டு மூடி செல்லுகிற பணியாளர்களை இங்கு பார்க்கிறோம். இது போன்ற செய்திகளை அன்றாடம் புது புதிதாய் வந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து இன்று நாம் பெரும்பாலும் நல்லதை கற்றுக்கொள்வது என்பது, நன்மையானதை தேடுவது என்பது அரிதிலும் அரிது என்பதுதான். மனிதன் ஒரு சுயநல வட்டத்தை தனக்குள் போட்டுக்கொண்டு தன் மகிழ்ச்சி மட்டும்தான் மேலானது என வகுத்து கொண்டு அதை பின்னோக்கியே பயணப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாள் வாசகங்களை பாருங்களேன். எளியவாக்கின எளியாவுக்கும் அரசன் ஆகாபுக்குமான ஒரு உரையாடலை, ஒரு உறவை, நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்கிறோம். நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய காணிக்கைகளை கடவுளுக்கு செலுத்த வருகின்ற பொழுது உங்கள் சகோதரர் யாருக்கும் உங்கள் மேல் மனத்தாங்கல் இருந்தால் நீங்கள் முதலில் அந்த மனத்தாங்கலை சரி செய்துவிட்டு வாருங்கள், பிறகு வந்து நீங்கள் காணிக்கையை செலுத்தலாம். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வழியிலேயே தீர்த்து கொள்ளுங்கள் சொல்லுகிறாரே. இந்த நற்செய்தியிலே இறை வார்த்தையிலே நடுவில் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார், உங்கள் நெறி மற்றவர்களின் நெறியை விட, அதாவது மறைநூல் அறிஞர்கள் பரிசேயரின் நெறியை விட மேலானதாக இருக்கட்டும், அப்பொழுதுதான் நீங்கள் விண்ணகத்தில் புக முடியும் என சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, யார் இந்த மறைநூல் அறிஞர்கள், யார் இந்த பரிசேயர்கள்? அவர்களை போல் எடுத்தவர்களை பாருங்களே, மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள் என சொல்லி இயேசுவின் காலத்தில் எல்லோருமே மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கற்பிக்கிற இடத்தில் இருந்தவர்கள். இயேசு, என் அன்பு பிள்ளைகளே, அன்பு சீடர்களே, மக்களே, நீங்கள் எல்லாம் சதுசேயர்களைப் போல, பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல வாழுங்கள் என சொல்லவில்லை, சொல்ல முடியவில்லை. ஏனென சொன்னால் கற்றுக் கொடுக்கிற இடத்திலிருந்து அவர்கள் எல்லாம் ஒரு மேன்மையான முன்மாதிரியான வாழ்க்கையை வாழவில்லை. ஆகவேதான் இயேசு குறிப்பிடுகிறார், உங்களுடைய நெறி அவர்களின் நெறியை விட மேலானதாய் இருக்க வேண்டும். அவர்கள் கீழானதை நோக்கி பயணப்படுகிறார்கள். உலகத்தின் புகழ், உலகத்தின் செல்வம், உலகத்தின் கௌரவம், உலகத்தின் பதவி என சொல்லி அவர்களுடைய கவனம் உலகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது. ஆனால் உங்களுடைய நெறி உலகத்தை நோக்கி அல்ல, உலகத்தை விட மேலானதாய் இருக்க வேண்டும் என சொல்லுகிறார். இயேசு இதை சொல்லி காட்டவில்லை, தன் வாழ்க்கையிலே அவர் செய்து காட்டினாரே. இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கிற மையச் செய்ததுதான், நம்முடைய வாழ்க்கை நெறி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது. அது ஒருவேளை இயேசு விரும்புகிறபடி மேலானதாய் இருந்தால் நாம் எல்லாம் இப்பொழுதே விண்ணரசுக்கு உரியவர்கள், மகிழ்ச்சி கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய நெறி பரிசுய சதுசய கூட்டத்தை போல் இருக்குது என சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நாம் நிறுத்தி நம்மையே சுய ஆய்வு செய்து நாம் புதுப்பிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த பரிசுய சதுசய கூட்டம் வாழ்ந்தது. ஆலயத்தை தங்கள் கரங்களுக்குள் சதுசயர்களும், தொழுகை கூடங்களை தங்கள் கரங்களுக்குள் பரிசீலி வைத்திருந்தார்களே, அவர்களின் நெறி என்பது திருச்சட்டத்தை மட்டும் மையப்படுத்தியது அல்ல. திருச்சட்டத்தையும் கடந்து இந்த மக்கள் மத்தியில் எனக்கு என்ன கிடைக்கும், நான் முறையான வாழ்க்கையை வாழ்வதால் எனக்கு பிற்காலத்திலே கடவுள் என்ன பரிசு கொடுப்பார் என்பதெல்லாம் அப்புறம். அதே சொல்றாரு பார்த்தீங்களா, உங்கள் செல்வங்களை நீங்கள் மண்ணகத்தில் வேண்டாம், இங்கு திருடி வருவார், அதை பூச்சி எல்லாம் அரிச்சுவிடும், உங்கள் செல்வங்களை நீங்கள் விண்ணகத்தில் சேர்த்து வைங்கள்னு சொல்லுகிறார். நாம் நேற்றைய தினம் நட்சத்திரம் வாசித்திருப்போம், யாரெல்லாம் முறையாக வாழ்கிறீர்களோ அவர்கள் மண்ணகத்தில் சிறியவர்களாய் கருதப்பட்டாலும் விண்ணகத்தில் நீங்கள் தான் பெரியவர்களாக இருப்பின்னு சொன்னார். ஆனால் இந்த மறைமுக அறிஞர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாம் எதை மிகவும் விரும்பினார்கள் என சொன்னால், கடவுள் பின்னாளில் கொடுக்கிற பரிசுகளை விட இந்நாளில் மக்கள் மத்தியில் அவர்கள் எதிர்பார்த்த மதிப்பும் பதவியும் பணமும் செல்வமும் அவர்களுக்கு மிக உயர்ந்ததாக இருந்ததும், அதை அவர்கள் அடைவதற்காய் எந்த இழிநிலைக்கும் இறங்கி செல்ல தயங்கவில்லை. அது மட்டுமே அவர்கள் கவனமாய் இருந்தது. ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கை நெறி என்பது அவர் தன் சீடர்களுக்கும் தன் மக்களுக்கும் முன்னால் வாழ்ந்து காட்டிய நெறி என்பது முற்றிலும் வித்தியாசமானது. இயேசுவை ஒரு தலைவனாய் கொண்டாடுகிறோமே, அந்த தலைவன் தனக்கென சொல்லி ஆடம்பரமான வாழ்க்கை இல்லாத ஒரு தலைவன். இயேசுவை கற்றுக் கொடுக்கிற ரபியாக பார்த்தார்களே, அந்த ஒரு ரபி தனக்கென சொல்லி மிகப்பெரிய கல்வி சாலைகளையும் ஒரு நிறுவனத்தையோ கட்டி எழுப்பாமல் வீதிகளையெல்லாம் பள்ளிச்சாலையாக மாற்றினான். தன் வார்த்தைகளையெல்லாம் பாடங்களாக சொல்லி மக்கள் புரிந்து கொள்ளுகிறபடியாக அவர் போதித்தார். அவருடைய போதனைகளில் இருந்த அன்பும் கரிசனையும் மன்னிப்பும் பரிவும் விட்டு கொடுக்குதலும் தவிப்பும் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. அதுதான் அவர் வாழ்க்கையில் நாம் காண்கிற மேலான நெறி. அவர் அன்பை போதிக்கவில்லை, மாறாக அந்த அன்பை வாழ்ந்து காட்டினார். மன்னிப்பை போதிக்கவில்லை, சிலுவையிலே தண்டனைக்குரியவர்களை மன்னிக்கின்ற அளவிற்கு அவர் வாழ்ந்து காட்டினார். பரிவை போதித்தவர் தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற மக்கள் கூட்டம் பசியோடு இருக்கிற பொழுது அவர்களுடைய பசியை தன்னுடைய பசியாக அவர் எண்ணினார். ஆகவேதான் தனக்கு பசி எடுத்த பொழுது கூட தன் பசிக்காய் கல்லை அப்பமாய் மாற்ற முன்வராத அவர் மக்கள் பசியாக இருக்கிற பொழுது அமரச் செய்து அவர்கள் வயிறார உணவளிக்கும்படி செய்தாரே. அன்பிற்குரியவர்களே, இத்தகைய நெறி நம்முடைய நெறியாய் இருக்க வேண்டும். நாம் இதுபோன்ற இயேசுவிடமிருந்தும் அவருக்காய் இரத்த சாட்சிகளாய் மறைந்த திருத்துதலிடமிருந்தும் புனித கூட்டத்திலிருந்து தான் நம்முடைய நெறியை தேட வேண்டுமே ஒழிய இன்று இருக்கிற உலகம் நமக்கு முறையான நெறியை காண்பிக்க வேண சொன்னால் கண்டிப்பாக காண்பிக்காது. எதை நாம் காண்கிறோம் என்பது வேறு, எப்படி நாம் வாழ்கிறோம் என்பது வேறு. நான் மேற்குறிப்பிட்டபடியாக இன்றைய சமூகம் நமக்கு காண்கிற அத்தனை நெறி இருக்கிறதே, அது எல்லாம் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த நெறிகளை நாம் பின்பற்றுகிற பொழுது இன்னைக்கு நச்சியத்திலேயே எச்சரிக்கிறார், பாருங்களே, நீங்கள் எரி நரகத்திற்கு ஆளாவீர்கள். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற மாற்று நெறியை நாம் முன்னெடுக்கிற பொழுது நாம் விண்ணரசிலே அவருடைய உரிமை பிள்ளைகளாக நுழைய முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். தன் சகோதரர்களை வெறுப்பதற்கும் தன் சகோதரர்களை தண்டிப்பதற்கும் தன் சகோதரர்களை சிறையில் அடைப்பதற்கும் அவருக்கு உரிமையும் அதிகாரமும் வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தது. ஆனால் யோசேப்பு கையில் எடுத்த நெறி என்பது என்ன? தன் சகோதரர்களை அந்த சூழலில் அவர் மன்னித்தார். அவர் மன்னித்ததன் விளைவுதான் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அவர் எப்பொழுது மன்னித்தார்? தன் சகோதரர்களை கண்டபொழுதா? இல்லை, எப்பொழுது தன் சகோதரர்கள் தனக்கு எதிராக குற்றம் செய்தார்களோ அவர் அப்பொழுதே மன்னித்தார். ஆகவேதான் ஆண்டவர் அவரை அந்நிய நாட்டிலும் உயர்ந்த இடத்திலே அமரச் செய்தார். அன்பிற்குரியவர்களே, சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிறோமே, எல்லா சீடர்களும் தொடக்கத்தில் பின்பற்றி நெறி என்பது வேறு. இந்த இயேசுவை பின்பற்றுவதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பது அவர்கள் எதிர்பார்த்ததும். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் தங்கள் தலைவனை பார்க்கிறார்கள், தன் தலைவன் நமக்காய் இறந்தாரே, உயிர்த்தாரே, நம் மீது ஆவியை பொழிந்தாரே, நாம் இந்த தலைவரிடத்தில் பெறுவதை விட கொடுப்பதுதான் அவர் நம்மிடத்திலிருந்து உண்மையில் எதிர்பார்க்கிற நெறி என கற்றுக்கொண்டார்கள். எதை கொடுத்தார்கள்? தங்கள் உயிரை கொடுக்கிறவரை, எதன் மீதும் பற்றற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து வந்த அத்துணை புனிதர் கூட்டம் அப்படிதான். அவர்கள் கொண்டிருந்த நெறி என்பது உலகம் அவர்களிடத்தில் எதிர்பார்த்தது அல்ல, மாறாக எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு கடவுளுக்காய், இந்த சமூகத்திற்காய், கடவுளின் மக்களுக்காய் மேன்மையானதை அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்று நாம் எதை நம்முடைய நெறியாய் வைத்துக் கொள்ளப் போகிறோம்? இன்னைக்கு ஆலயத்தில் ஆரம்பிச்சு சமூகம் வரைக்கும், குடும்பத்தில் ஆரம்பித்து பள்ளிக்கூடம் வரைக்கும் எல்லா இடத்திலும் ஒழுக்க சீர்கேடுகளை நம்மால் காண முடிகிறது. ஆலயத்தில் பார்க்குறோம், பூசைக்கு நேராக வாங்கலே, நம்ம பூசைக்கு நேராக போய் என்ன பண்ணுறது? நேரத்துக்கு வரதும் இல்லையே. பங்கு சாமியாரே பூசையை நேரத்துக்கு ஆரம்பிக்க மாட்டாரே, நம்ம 10 நிமிஷம் லேட்டாகவே போவோம். நான் இருந்த பங்கிலே ஒரு நாள் திருப்பள்ளி 6 மணிக்கு பதிலாக 7 மணிக்கு, அப்போ நான் 6 மணிக்கு போய் சொன்னோம், இன்றைக்கி பூசை 7 மணிக்கு, நீங்கள் போயிட்டு 7 மணிக்கு வாங்க சொன்னோம், எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் ஒரு ஐயா மட்டும், நான் கோயிலில் உட்காந்து ஜெபிக்கிறேன் ஃபாதர் சொன்னால், கடைசியாக பூசை முடிஞ்சோன்னு கேட்டேன், நீங்கள் வீடு பக்கத்தாண்டிருக்கு போயிட்டு வந்துடலாம் என்று பில்ல இல்லை. நான் 6 மணிக்கு கடவுளுடைய நேரம் தினமும் குறித்து வச்சிருக்கிறேன். என்ன நிகழ்ந்தாலும் சரி, இந்த 6 மணியிலிருந்து 7 மணி வரை அவருடைய சன்னிதானத்தில் அமர்வு தான் எனக்கான வேலை. வீட்டுக்கு போனால் தேவையில்லாத பேசுவேன், தேவையில்லாத பார்ப்பேன், இந்த நேரம் கடவுளுக்குரியதுன்னு சொன்னார். திருப்பள்ளியில் அலைபேசியை பயன்படுத்துகிற பல மக்களை பார்த்துருக்குறோம், பிரசங்கம் சரியில்லை ஃபாதர், சரியாக பாட்டு பாட மாட்டாங்க. அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கைக்கு நாம் வரவில்லை. இந்த ஆலயத்தில் திருப்பலியின் பொழுது நான் கடவுளை எப்படி வழிபடுகிறேன், என்னுடைய நெறி எப்படி இருக்கும், கடவுளுக்கு முன்னால் எந்த மனதில் அமர்ந்திருக்கிறேன், நொறுங்கிய உள்ளத்தோடு சென்றேன், ஆண்டவர் கொடுப்பார் என்ற அந்த நெறியா, இல்லாட்டி பூசையும் பாட்டும் பிரசங்கமும் நல்லா நம்ம சினிமா தேட்டருக்கு போகிற மாதிரி ரொம்ப கலகலகலன்னு ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் இல்லைன்னு சொன்னால் நான் ஃபோன் எடுத்து நோண்டுவேன்னு சொன்னால் அது முறையானது கிடையாது. இயேசு சொல்கிறாரு பாருங்களே, உன் சகோதரனுக்கு உன் மீது வருத்தம் இருக்கா மன்னிச்சிரு. ஒருவேளை கடவுள் நம்முடைய காணிக்கையை எதிர்பார்க்கிறதா இருந்தால் நீ எனக்கு காணிக்கையை கொடுத்துட்டு நேராக போய் உன் சகோதரன் சகோதரி மன்னிச்சிருன்னு சொல்லலை. அவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா, என் பழிப்பிடத்தின் அருகில் வந்திருக்கிறாய், காணிக்கையை உன் கரங்களில் ஏந்து கொண்டு நீ எனக்கு கொடுப்பதை விட உன் சகோதரனுக்கு நீ கொடுக்க வேண்டிய மன்னிப்பு, உன் சகோதரன் உனக்கு கொடுக்க வேண்டிய மன்னிப்பு தான் முக்கியம். முதலில் நீ போய் அதை வாங்கிட்டு வா, பிறகு நான் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுகிறார். அன்பர்களே, இதுதான் இயேசு எதிர்பார்க்கிற வித்தியாசமான மேம்பட்ட ஒழுக்க நெறி. நம்முடைய நெறி இந்த உலகத்தின் நெறியிலிருந்து இப்படியாக மாறி இருக்க வேண்டும். சமூக தலைவர்களை பார்க்கிறோமே, அதிகாரம் என்கிற ஒன்றை கையில் எடுத்துக்கிட்டும் அந்த அதிகாரத்தை நான் அடைவதற்கு எப்படியெல்லாம் மக்களை மாற்றுப்பாதையிலே வழிநடத்த முடியுமோ, திசை மாற்ற முடியுமோ, தப்பான செய்திகளை சொல்ல முடியுமோ, என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த மக்களிடத்தில் பெயரை சம்பாதித்து ஓட்டுகளை வாங்கி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம் நாட்டில் மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில், கட்சியின் அடிப்படையில் எத்தனை பிளவுகள். நாம் எல்லாம் சுதந்திரம் அடைந்துட்டோம்னு சொல்லுகிறோம், ஆனால் சமூக தளத்திலே இன்னும் நாம் விடுதலை அடையாமல் ஏதோ ஒரு வகையில் அடிமைகளாக வைத்திருக்கிறோமே. இந்த சமூகம் எதிர்பார்க்கிற நெறி என்பது நம்மை ஒரு எண்ணிக்கையாக பார்த்து அதிகாரத்தை அடை ஆசைப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் எப்படி பணி செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம்? ஆக குடும்பத்தில் ஆரம்பித்து பள்ளி கல்லூரி என சொல்லி ஆலயத்தில் சமூகத்தில் எல்லா தளங்களிலும் அவரவர் சுயநலனை மையப்படுத்தி அவர்கள் மேலே வருவதற்கு ஒரு நெறிய வைத்திருக்கிறார்கள். யார் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் எழ வேண்டும் என்பது சமூகத்தின் பார்வை. ஆனால் திருமுழுக்கியவான் சொல்கிறாரே, இங்கு நான் குறைய வேண்டும், இயேசு வளர வேண்டும். அதுதான் இயேசு எதிர்பார்க்கிற மாற்று சிந்தனையும் மாற்று ஒழுக்க நெறியும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் கடவுளுக்காய், பொது நலனுக்காய் நாம் ஒரு மேலான காரியத்தை முன்னெடுக்கிறோமோ அது இயேசுவினுடைய பார்வையில் விலையேற பெற்றதாயிருக்கும், அது மிகச்சிறந்த ஒழுக்க நெறியாக இருக்கும். அப்படி நாம் மேற் செய்கின்ற பொழுது அதனால் வருகின்ற துன்பங்களும் துயரங்களும் நமக்கு வேதனையை கவலையை கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அடைகிற துன்பங்களும் வேதனைகளும் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை, என் தோற்பைகளில் எல்லாவற்றையும் நான் சேகரித்து வைத்திருக்கிறேன், நீங்கள் எனக்காக சிந்திய கண்ணீரும் எனக்காகப்பட்ட வேதனையும் உங்களுக்கு இந்த உலகத்திலே முறையான அங்கீகாரத்தை இடத்தை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, விண்ணகம் அது உங்கள் நிலையான வீடாக இருக்கிறதே, அந்த இல்லத்தில் உங்களுக்கான இடம் எப்பொழுதும் இருக்கும். அந்த இடத்தில் நீங்கள் என்னோடு அமர்ந்தும் என் தந்தையுடைய இல்லத்தில் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள்னு சொல்லி இயேசு வாக்களிக்கிறாரே, அந்த இடம் நமக்கு இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து எண்ணி பார்ப்போம், இறைவா என்னுடைய சிந்தனை சொல் செயலில் நான் உலகத்தை பின்பற்றுகிறேனா, அல்லது என்னுடைய சிந்தனை நெறியெல்லாம் நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறபடி இருக்கிறதா? ஒருவேளை என்னுடைய அத்துணை காரியங்களும் நீர் எதிர்பார்க்கிறபடி இருந்தால் நான் இன்று தொடர்ந்து பயணிப்பதற்கு வாழ்க்கை வாழ்வதற்கு நீ ஆற்றல் தாரம் என ஜெபிப்போம். ஒருவேளை இன்னமும் நாம் உலகத்திற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம் என சொன்னால் மீண்டுமாய் நம் ஓட்டத்தை நிறுத்தி ஆண்டவர் பக்கமாய் திரும்புவதற்கு நாம் வரம் வேண்டுமோ, ஆண்டவர் தாமே இத்திருப்பள்ளியின் வழியாக நமக்கு ஒரு வரத்தை கொடுத்து அவர் விரும்புகிறபடியாக நம்முடைய நெறி மறைநூல் பரிசெய்ய சதுசெய்ய கூட்டத்தை விட சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரே. இன்று இந்த சமூகம் முன்மொழிகிற நெறிகளை விட நம்முடைய நெறி ஆண்டவர் விரும்புகின்ற வண்ணமாய் அமைந்திட அவரே நமக்கு அருள் வழங்குவாராக. ஆமென்.